வித்யா வித்தைகள்ல ரெண்டாக பிரிச்சு அபராவித்தியன கூடியதான கர்ம மார்க்கத்தை விஸ்தாரமாக சொல்லணும் என்பதற்காக நித்திய கர்மாக்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும்னு நித்திய கர்மாக்கள்லாம் சிலது சொன்னார். அக்னிமோத்திரம் தசபூர்ண மாசம் அப்படிங்கிற வைஷ்வதேவம் சாதுர்மாசியம் அக்ரஹிணேஸ்வரி இவையெல்லாம் அவசியம் ஒரு மனுஷன் பண்ண வேண்டியது. அதை பற்றி நான் சொன்னார். எல்லாம் கிரகஸ்தாளுக்குத்தான். சன்னியாசியாக இருக்கிறவன் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளும் காலத்தில் இந்த கர்மாவனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் நித்தியமா இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானத்தை அடைய முயற்சி பண்ண போகிறேன் என்று இந்த கர்மாக்களை செய்வது எனக்குடையதான அந்தராயம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சகல பூதங்களுக்கும் நான் கருணையோடு இருக்கிறேன், அவளுக்கு ஹிம்சை பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கொண்டே அதுக்கு காரணமா தனக்கு ரட்சகமாக இருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரத்தையும் வேதத்தையும் கர்மானுஷ்டானத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பிரம்மசூத்திரத்தையும் சிக்கையும் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி இனிமேல எனக்கு கர்மா இல்லை, கர்மாவுக்கு காரணமான வேதம் இல்லை, பிராணிகளுக்கு ஹிம்சை பண்ண மாட்டேன், ஆகையால் எனக்கு காயத்ரி வேண்டாம், கர்மா வேண்டாம்ங்கிறதுனால கர்மாவுக்கு உபயோகப்படக்கூடியதான இந்த பிரம்மசூத்திரமும் சிக்கையும் வேண்டாம்
அப்படின்னு
இல்ல. சன்னியாசிக்கு கர்மம் கிடையாது, சர்வ கர்ம சன்னியாசம் சன்னியாசம்னு பேர். ஆனா அவளுக்கு ஆசிரம தர்மம் சிலது இருக்கு. ஆசிரம தர்மம்னா சரீரத்தில் அபிமானம் இருக்கிற பரியந்தம் பண்ண வேண்டியதான தர்மம். அது என்னது? தினந்தோறும் ஆயுத சங்கியா பிரணவ ஜபம் பண்ணணும், 10,000 பிரணவ ஜபம் பண்ணணும். வேதாந்தோ குரு ஈஸ்வரஹா அப்படின்னு சரீரம் மறக்கிற பரியந்தம் வேதாந்த சாஸ்திரத்துக்கும் தனக்கு அறிவித்ததான ஆச்சாரியனையும் ஈஸ்வரனையும் எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கணும். அதற்காக அந்த மூணுக்கும் சின்னமாக மூன்று கயரை அதுல கட்டி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு வஸ்திரம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஓங்காரம், அவைகள்லாம் சேர்ந்து அதுக்கு தினமும் திரிசவணமும் பூஜை பண்ணணும். அப்படி தண்டத்துக்கு பூஜையானது மூணு வேளையும் போடப்படும், தண்ட தர்ப்பணம் அது மூணு வேளையும் பண்ணி ஆகணும். அதற்கு பிறகு ஐத சங்கியா பிரணவ ஜபம் பண்ணணும், மினிமம் ஒரு மணி நேரமாவதும் தியானம் பண்ணணும்னு சொல்லி இருக்க அவளுக்கு. அப்படி யாரு பண்ணி கொண்டு இருக்காளோ அதை பண்ண தவறாளோ அவளுக்கெல்லாம் பிராயசித்த அதையெல்லாம் மேல சொல்லி இருக்கு. அது ஒண்ணுதான் அவளுடைய ஒரு கர்மம். ஆனா மற்ற வேதோக்தமான கர்மாக்களுக்கெல்லாம் கிரகஸ்தனுக்குத்தான். இப்படி யாரு கிரகஸ்தன் இதை பண்ணி கொண்டு இருக்கானோ அதற்கு பிறகு உபாசனைகள் யாரு பண்ணி கொண்டு இருக்காளோ அந்த உபாசனா வழியாக மரணானந்தரம் அவ சூரிய கிரணங்களுடைய வழியாக சூரிய மண்டலத்தை பேதனம் பண்ணிக்கொண்டு பிரம்மலோகத்துக்கு செல்கிறார்கள். பிரம்மலோகத்துக்கு போறவ அங்கே சனகாதிகள்னால வேதாந்தத்தை சொல்லப்பட்டு அப்படியே முக்தி அடைகிறார். அப்ப அதுவே நல்லா இருக்கு வேதாந்தம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா உபாசனை பண்ணுவது என்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, மகாப்பிரயாச சாத்தியம் அது. ஆகையால் மகாப்பிரயாச சாத்தியமா இருக்கக்கூடியதான உபாசனையை விட வேதாந்தமானது சுலபமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்ததான ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறது. பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமண நிர்வேதமாயார் நாஸ்தி அகரதஹ கிருதேன தத்விஜ்ஞானார்த்தம் சஹா குருமேவ அபிகச்சே சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுவரைக்கும் எந்தெந்த லோகங்களை போனேளோ அந்த லோகங்களை எல்லாம் நன்றாக பாருங்கள்ங்கிறது. பரீட்சை பண்றதுன்னா நன்றாக பார்க்கிறது என்கிறது அர்த்தம். பரீட்சைன்னா நம்ம டெஸ்ட் பண்றது எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பரிதகா ஈட்சணம் பரீட்சணம், முழுமையாக பார்க்கிறதுக்குத்தான் பரீட்சைன்னு பேர். முழுமையாக பார்க்கிறது அப்படின்னா புத்தகம் ஆமூலாக்கிற இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பரீட்சான்னு பேர். ஏதோ ஒரு சில பாகங்கள் நம்ம பார்த்துட்டு இது எல்லாம் சாய்ஸ்ல விட்டுருலாம்னு நினைச்சுண்டு நமக்கு வேண்டியதே 40 மார்க்கு தான் பரீட்சை பாஸ் பண்றதுக்கு, அது ஒரு 35 மார்க் இருந்தா போறோம் 5 மார்க் கான்சன்ட்ரேஷன் போட்டுருவா. இப்படி எல்லாம் நினைச்சுண்டு வீட்டிலேயே பாக்குற பார்த்தா இதுக்கு பரீட்சை பேர் இல்ல. பரீட்சைன்னா முதல்ல இருந்து கடைசி வரியந்தம் எல்லாவற்றையும் நன்றா பார்க்கிறது ஈட்சணம். பரிதா ஈட்சணம் பரீட்சணம். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக பார்க்கறதுனால ஒரு விசேஷமான ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். டோட்டல் அவுட்லுக் வேற வரும். அது வந்தா தான் பரீட்சைன்னு பேர். ஏதோ சில சில பாகங்களை மட்டும் பார்த்ததுனால இல்லாமல், முழுமையாக அந்த கிரந்தத்தை பார்த்ததுனால் ஒரு டோட்டல் அபிப்பிராயம் எது வருதோ அது பரீட்சான்னு பேர். அப்படி அந்தந்த லோகங்களுக்கு போய் அந்தந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான் சில துக்கங்களை இவன் அனுபவித்து பார்த்து பிறகு எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வந்ததுனால இவருட இவைகள் எல்லாம் அசாரம் எனக்கூடியதான எண்ணம் வரும். பூலோகத்தில இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க இருந்தோம். ஆனா இவைகள்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதாரு, வஸ்துதா சாரம் இல்ல அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு வரும். நமக்கு வைராக்கியம் எங்கே எண்ணிக்கும் வரா போல தோணல. மயிலாப்பூர்ல இருக்கிறவா மயிலாப்பூர் மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு நினைக்கிறேன். தினந்தோறும் கட்டக மழை பார்த்துட்டே இருக்க போருமே, அதை விட வசதி ஏதாவது இருக்க. அதே மாதிரி மாம்பலத்தில் இருக்கிறவா மாம்பலம் மாதிரி ரெண்டு அஸ்வமேத மண்டபமே அங்கேதான் இருக்குங்கிறான். நங்கநல்லூர்ல இருக்கிறவளை பார்த்தா அதை தவிர அவர் வசதியே கிடையாது. பிராமண சமுதாயம் இருக்கிற இடமே அதுதான்ங்கிறான். இவ்வாறு என்ன அவாவாளுக்கு அவாவா இருக்கிற இடம் சொர்க்கலோகமா இருக்கே தவிர, அந்த இடத்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஆனா முழுக்க நம்ம பார்த்து எங்கேயும் பார்த்தேன்னா அது அசாரம். இதே மாதிரிதான் பொம்பாயில இருக்கிறவா அது தவிர கிடையவே கிடையாது. மெட்ராஸ்ல என்ன இருக்கு, பாம்பேல இருக்கிறவர் ஆனந்தம். இங்க இருந்து நாலு நாள் பொம்பாய் போட்டுதான் ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறினா இனிமேல நாமளே வடம் ஆயிடுவோம் போல இருக்கு. அப்படி அவன் அவசப்படுறான். இவ்வாறு என்னடா சொன்னார், இருந்தாலும் அவாவாளுக்கு அவாவா இருக்கிற இடமானது எப்படி சொர்க்கமாக தோணுகிறதே தவிர, நன்றாக யோஜனை பண்ணி பார்க்கலையானால் இவைகள் எல்லாம் அசாரம் எனக்கூடியதான எண்ணம் இவனுக்கு வரணும். அது கொஞ்ச நாள் இருந்தா போறாது. எல்லா இடத்தையும் அங்கெங்கே அனுபவிச்சு அதெல்லாம் ஆன பிறகுதான் வரும். ரொம்ப நாள் ஆன பிறகுதான் அதுல ஒரு வைராக்கியமானது வரும். இதுதான் நம்ம பரீட்சை பண்ணணும்ங்கிற. எல்லா ஊர்லையும் பார்த்து எல்லாமும் பார்த்து அந்தந்த சுகதுக்கங்களை நன்றாக பார்த்து கணக்கிட்ட மனசினால் அப்பா வஸ்துதா எங்கேயும் பார்த்தேன் ஏனால் எங்கேயும் துக்கம் தான்ப்பா. சர்வமேவ துக்கம் விவேகினா. அப்பப்ப சுகம் இருக்கா போல காணப்படுறதே தவிர துக்கம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு எனக்கூடியதான தீர்மானத்துக்கு அவன் வரணும். புஸ்தகம் வாசிச்சு கிடையாது. புத்தகத்துல விஷய தோஷ தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். இதுதான் உபயோகப்படும். அந்த விஷய தோஷ தர்சனம் நீர் பார்த்தீரா ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு அது ஸ்வீட்டுன்னு ஒன்னும் ஏகாசம் ஒரு பத்து போட்டுட்டோம். ஏன்னா அப்புறம் என்ன ஆறுது அடுத்த நாள் வயிற்று வலி வருதுன்னு பாத்தீங்களா. இவைகள்லாம் அவனவன் அனுபவிச்சுத்தான், இவைகள்லாம் பிரயோஜனம் இல்லை என்கிறது தீர்மானமா அவனுக்கு அவனுடைய மனசுக்கு அவன் தெரியணும், அவனா தீர்மானமாகணும். இப்படி பரீட்சிய லோகான் அநேக முறைகள் நான் சொர்க்க லோகத்துக்கு போயிருக்கேன், மறுபடியும் வர வேண்டியதா போயிடுது. அநேக முறைகள் பிரம்மலோகத்துக்கு போயிருக்கேன், இப்ப மற்ற இந்திர லோகம் வருண லோகம் யமலோகம் இவைகளுக்கெல்லாம் போயிருக்கோம், அங்கே நிஜமா ஒரு சுகம் கிடையாது அப்படின்னு பார்த்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியங்கள்லாம் அந்த லோகத்திலும் இங்க லோகம் வந்ததுமே நம்ம மறந்து போயிடுவோமே சார், இதை எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும் சொல்லலாம். ஆனா எந்த லோகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த சமயத்திலேயே அந்த லோகத்துல வைராக்கியம் வருமையானால் சோபன சம்ஸ்காரங்கள் மனசுல இருக்காது. நம்ம அனுபவிக்கிற காலத்துல அங்கிருந்து வர காலத்துல அந்த சம்ஸ்காரங்கள் நமக்கு இருக்கும். அந்த சம்ஸ்காரங்கள்னாலேயே தூண்டப்பட்டு மறுபடியும் நம்ம நல்லது பண்ணிட்டே இருக்கோம். ஏதோ ஒண்ணு பண்ணினோமே ஆனால் நல்லது பண்ணிட்டே இருந்தா வைராக்கியம் கோபம் வந்து வாழ்க்கையில கஷ்டம் இருக்க மனுஷனுடைய கஷ்டம் என்னதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பூஜை பண்ணிட்டு ஓஹோஹோ நின்றுட்டு இருப்பான், அவருக்கு சின்ன கஷ்டம் வந்திருக்கும், ஆனால் தாங்க முடியாது. இனிமேல பகவானே கிடையாதுப்பான் தப்புன்னு சொல்ல முடியும். அவனுடைய மனசுல அவனுக்கு வைராக்கியம் வந்தது. ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்ன எடுத்திருந்தார், பூஜையும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்ட்டு யாரும் ஒண்ணுது. மறுபடியும் ஏதோ ஒரு மகான் வந்தார், இந்த துக்கத்தினுடைய குறைஞ்சது அந்த இம்பாக்ட் குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பழைய மாதிரி பக்தனா போயிட்டேன். அப்ப என்னாச்சு, அந்த சம்ஸ்காரமானது மனசுலயே இருந்தது, அந்த கஷ்டமானது அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் வேண்டான்னு சொன்னான். மறுபடியும் அந்த நல்ல சம்ஸ்காரம் வந்துட்டு அந்த மகத்தங்கமானது மறுபடியும் சரியான வழிக்கு கொண்டு போச்சு. அதே போலயே பரமநாஸ்திகனா இருந்திருப்பான், வாழ்க்கையில ஏதோ ஒரு விவகாரம் மாறி இருக்கும், அடுத்த நாள் நான் பரமாஸ்திகனா போயிட்டு இருப்பான் இப்படி இருக்கான். ஆனா பரமாஸ்திகனா இருக்கிறவன் மறுபடியும் அவன் நாஸ்திகனா போகாமல் அவன் துஷ்சங்கம் வராமல் பார்த்துக் கொள்ளணும். ஆகையால் மனுஷியாளுக்கு அனுபவிக்கிற காலத்துல அனுபவஜன்ய சம்ஸ்காரமானது மனசுல இருக்கு. மறுபடியும் நல்ல வழி வரும்பொழுது அந்த சந்தர்ப்பம் சத்சங்கமோ அல்லது துஷ்ட சங்கமோ வரும் பொழுது அந்த பிராச்சீன சம்ஸ்காரங்கள் மறுபடியும் அதை உத்தேஜகம் பண்ணி அந்த வழியில பட்டிக்கொண்டே இருக்கும். அதனால நமக்கு என்ன பண்ணணும், இது போல சொர்க்காதி போகங்கள் வர காலத்திலேயோ
அதாவது வாழ்க்கையில பணமும் புகழும் நல்ல வசதியும் வர காலத்தில் நம்ம அந்த சம்ஸ்காரத்தை விடப்படாது. இத்தனையும் பகவானால் தானே கொடுக்கப்பட்டது, அவருடைய அனுகிரகத்தினால் தானே வந்திருக்கு. ஆகையால் பணம் இருக்கிறதுனாலயோ புகழ் இருக்கிறதுனாலயோ அதிகாரம் இருக்கிறதுனாலயோ நமக்கு கர்வம் வரப்படாது. சர்வதா சர்வகாலம் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணி கொண்டதே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு இருக்கணும். அதோ அந்த தெய்வமானது நமக்கு எப்பொழுதும் காப்பாத்தி கொண்டு இருக்க, பவானிக்கம் தாசே மை விகர திருஷ்டி சகருணாம் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தினாலேயே பவானித்வம் பவானித்வத்தையே கொடுக்கிற அப்படின்னு அவ்வளவு அவ்யாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தினாலத்தான் நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனக்கூடியதான எண்ணம் அந்த சம்ஸ்காரம் இவனுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த சம்ஸ்காரத்தினால்தான் மறுபடியும் பண்ணிட்டே இருப்பான், மறுபடியும் நல்லது பண்றான், மறுபடியும் கெட்டவன் கெட்ட வழியிலேயே போயிட்டே இருக்கான். இப்படி இந்த சம்ஸ்காரங்கள் வர காலத்துல நம்ம வைராக்கியத்தையும் சேர்த்து இதனுடைய டோட்டலா இதெல்லாம் என்னது, இதுல முக்கியம் என்ன, சம்சாரே கிம் சாரம், இந்த சம்சாரத்துல சாரம் என்ன, சம்சாரே சரணயுகல பஜனம் அப்படின்னு பகவானுடைய பாதபத்மங்களை தியானம் பண்ற தவிர வேற ஒன்றும் சாதனம் இல்லை அப்படிங்கிறது அப்பப்ப நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி ஒரு வைராக்கியம் நம்ம மனசுல வருமையானால் அப்பொழுதுதான் டோட்டலாக இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான எண்ணம் வரும். இதன் பரீட்சிய லோகம் கர்மத்தி தான் கண்ணாக்கள்னால சம்பாதிக்கப்பட்டதான லோகங்கள். எந்த லோகமும் சும்மா வரல. நம்ம தேசத்துல எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, எதுவுமே கிப்ட் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் அவளுக்கு கொடுத்தத சில பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, பணக்காரர் பிறந்தோ பிறக்கிறதுலயோ எல்லாமும் வந்துருத்தவருக்கு. நம்மளதான் அந்த பகவான் பரம நீச்சமாக பரம தரித்திரமாக இருக்கிறதுல கொண்டு விட்டார், ஒரு அடி முன்னால வச்சா 10 அடி சிறக்கிறது நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல என்ன விசேஷம்னா எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறான், அவன் சௌக்கியமா இருக்கான் இவன் நினைக்கிறான். ஆனா பகவான் என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வச்சிருந்தாங்க, யாரும் பணக்காரன் இல்ல, யாரும் ஏழை இல்ல, மனசுல தான் தாரித்தேன், மனசுல தான் விசேஷம். அப்படி லோகத்துல இப்படி இன்னொருத்தர் நன்னா இருக்கேன் நான் இல்லையங்கிறல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்னென்ன கர்மா பண்ணினானோ அதுக்கு தக்கவாறு பலம் அவ்வளவுதான். இன்னைக்கு பணம் இருக்குன்னு சொன்னா போன ஜென்மால பகவானுக்கு ஏதோ அர்ச்சனை பண்ணிருக்கோம், தத்மை கல்பிதமாசனம் அப்படின்னு சொல்லி பகவான் மனசால தியானம் பண்ணிருக்கோம், அதனுடைய பலத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இன்னைக்கு பணம் இல்லையேன்னு போன ஜென்மால நம்ம ஏதோ பகவானுக்கு ஒண்ணும் பண்ணலையேன்னு அர்த்தம். ஆகையால் அவனவனுக்கு என்ன கர்மா பண்ணினானோ அதுக்கு தக்கவாறு பலம் வரதே தவிர அதிகமாக ஒத்தனுக்கும் எதுவும் வரல, குறைச்சலாகவும் எதுவும் வரல. எதபாவி பாவி பாவி இது சிந்தா விஷயம் அகதத்தியம் நசவியதேன்னு பஞ்சதிசையில வித்யாரண்யர். ஆகைய எது நமக்கு வருமோ உலகம் முழுக்க நமக்கு எதிர்க்க இருந்தாலும் அது வராம போகாது, யாராலையும் தடுக்க முடியாது. எது நமக்கு வராதோ நாம் கர்மா பண்ணலையோ அது யாரும் கொடுக்க மாட்டேன், ஈஸ்வரனும் கொடுக்க மாட்டேன். ஆகையால் ஈஸ்வரனுக்கு என்ன பண்ணணும், நீங்க பக்தி தியானம் இவை எல்லாம் பண்ணீங்கன்னா அதனால புண்ணிய கர்மா வருமே, ஆனால் அப்பொழுது புண்ணிய கர்மா அவருடைய பலத்தை கொடுப்பார். ஆகையால் நாம பண்றதெல்லாம் கர்ம சித்தான் கர்ம அவனால செய்யப்பட்டது. இதை பார்த்து நம்ம எவ்வளவு கர்மா பண்ணினோமே ஆனால் அவ்வளவு கிரமம் வரதே தவிர அவ்வளவு வரதே தவிர அதிகமாக ஒண்ணும் வரல. ஆகையால் கர்மா பண்ணுவது பலத்தை அனுபவிக்க வேண்டியது, மறுபடியும் கர்மா பண்ணுவது மறுபடியும் அனுபவிக்க வேண்டியது. எத்தனை நாள் தான் இதுன்னு, 30 நாளும் ஆவிது போக வேண்டியது, 1 ஆம் தேதி சம்பளம் வாங்க வேண்டியது, வாங்கி பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதானே, மறுபடியும் செலவு பண்றேன், செலவு பண்ண பிறகு என்ன ஆயிடுதேங்கிறது, மறுபடியும் 30 நாள் என்ன சார் இது வரைக்கும் புனரப்பி ஜனம் புனரப்பி மரணம் போறது சம்பாதிக்கிறது செலவு பண்றது சம்பாதிக்கிறது செலவு பண்றது என்ன ஆச்சுன்னா ஒன்னும் மிச்சம் இல்லைன்னா உத்தியோகத்துல சேர்த்தனைக்கு மட்டும் நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா ஒன்னும் சேர்த்து வைக்கல விவகாரம் முழுக்க, என்ன ஆயிடுதுன்னு இப்படியே போய் என்ன பிரயோஜனம். ஆகையால் என்னன்னா இப்படி கர்மாவை பண்ணி அதனால ஒரு பலத்தை அனுபவிச்சு மறுபடியும் அது செலவு பண்ணிட்டு இப்படியே இருந்த பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நஸ்வரமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆகையால் ஒரு சிரமமும் இல்லாமல் சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான ஒரு சுகம் இருக்கா என்ற தேடணும். இப்படி கர்மாவினால சம்பாதிக்கப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் நிச்சயமாக நிச்சயமாக இருக்காது. ஆகையால் நிச்சயமான ஒரு பதார்த்தத்துல தான் ஆசைப்படணும் என்று இந்த பதார்த்தங்களில் ஒரு மனிதனுக்கு வைராக்கியம் வரணும். நிர்வேதமாயாது எப்படி நாஸ்தி அகிருதக்ருதேன, அகிருதா செய்யாதாகவும் நித்தியமாகவும் சாஸ்வதமாகவும் பரமானந்த பலிதமாக இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமானது கிருதேன கர்மனா, அது எந்த கர்மாவா இருக்கட்டும், அஸ்வமேதமாக இருக்கட்டும் அக்னிஹோத்திரமா இருக்கட்டும், எந்த கர்மாவனாலையும் அந்த பலம் இல்லை சுவாமி. நித்தியமான அந்த சாஸ்வதமான ஒரு ஆத்மஸ்வரூபம் பிரமானந்த பரிதமான ஒரு ஆத்மஸ்வரூபம் கேவலமான கர்மாவனால ஒரு நாளும் வரல. ஆகையால் நமக்கோ இவைகள் அனுபவிச்சு அனுபவிச்சு மறுபடியும் அதை வாங்கி கொண்டால் ரொம்ப சுலபமா இருக்கு. சொர்க்கலோகத்துக்கு போகும்பொழுது வசதியாகத்தான் இருக்கு, சொர்க்கலோகம் போயிடுதுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப துக்கமா இருக்கு. உத்தியோகத்துல பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், அதிகாரமா இருந்தார், நன்னதான் இருந்தது. ரிட்டையர் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. எட்டடா சொல்றோம், நம்மளை யாரும் மதிக்கலைன்னு தூளாயா பேசுமா நைவமன்ய தே பாரியா, இந்த காசுன்னு இல்லைன்னா என்ன உலகத்துல இளவம் பஞ்ச விட லைட்டா போயிட்டாங்க. விவகாரம் என்ன சுவாமி ஆயிடுதுன்னு, இது வரைக்கும் ஊர்ல இருக்கிறவாள் நம்ம கழுந்துண்டா நின்றுண்டா அவங்கோ இங்கோ மரியாதை பண்ணினவாள், கடைசியில் அந்த பணம் பதவின்னு போறதுமே நம்மளை யாரும் கவனிக்கல பார்த்தல. இது இங்க மட்டும் இல்ல, ஸ்வர்கலோகத்துல தீட்சிதரம் அனுபவிக்கிறாராம். யஜ்யம் பண்ணினவரே எல்லாரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தட்சிணம் எல்லாம் பண்ணி கொடுத்து ஸ்வர்கலோகத்தை போனா ஏகேஜின்னு இவரை கூப்பிட்டு எல்லா மரியாதையும் கொடுத்தவர். அந்த ஸ்வர்கலோக கர்ம பலமானது முடிஞ்ச பிறகு ஒண்ணு ஒரு நோட்டீஸும் இல்லாம அங்கிருந்து கீழே தொப்புறு போட்டுறான், நேரம் போய் மேகத்துல வந்து புடிச்சுன்னு நினைக்கிறார் விவகாரம் முழுக்க. அப்பொழுது அவர் அனுபவிக்கக்கூடியதான துக்கம் இருக்க அது அமிதமான துக்கமாக இருக்கு. ஆகையால் என்ன நிர்வேதமாயாது, இப்படி பார்த்து பார்த்து அதுல ஒரு வைராக்கியம் அடையட்டும். அப்பொழுதுதான் ஞாபகம் வருதான், இனிமேல நமக்கு இப்படி இந்த கர்மாக்கள் என்ன மறுபடியும் இந்த கட்டப்படுறது, மறுபடியும் இந்த பலத்தை அனுபவிக்கிறது, மறுபடியும் இது போறது, இது இருக்கப்படாது, நம்ம சாஸ்வதமாக நிச்சயமான ஒரு சுகத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அறிந்து கொள்வதற்காக எந்த பிரம்ம ஞானம் இருக்கோ அந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக தத் விஞ்ஞானார்த்தம், அது அந்த பிரம்மம் நித்தியம் சாஸ்வதம் பரமானந்தமான ஒரு சுகம், அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை விஞ்ஞானார்த்தம் ஞானார்த்தம் போறாத உபனிஷத்தை வாக்கியா போறாத, தத் விஞ்ஞானார்த்தம் நம்ம அனுபவத்துக்கு வரணும். அதுதான் வேளாண் காதலிய விழும், மற்றவர்களுக்கு விழுந்தாலும் இங்க போயிடுவா, வேற எங்கேயோ போயிடுவான். இது நமக்கு இது இது வேற இல்லாத மனுஷன் சொல்லக்கூடியதான வெட்டி பேச்சு வேதாந்தம் அப்படின்னு அவன் போயிடுவான். ஆகையால் வேதாந்தம் காதல வரணும்னாலே அவன் ஜென்மாவில பகுஜன்ம கிருதாபியாசா, அநேக ஜென்மாக்கள்ல பண்ணினதான ஒரு புண்ணிய புஞ்ச வசத்தினாலதான் வேதாந்தம் காதல கேட்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆகையால் சஹா அப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ளவன் குருமேவாபிகச்சேத், அவன் ஆச்சாரியனைத்தான் அடையணும். குருமேவ அபிகச்சே, இந்த முழு சாஸ்திரத்தை அறிந்து கொண்டதான ஒரு ஆச்சாரியனை அடையணும். ஏன் சார், புத்தகம் கிடையாத, டேப் கிடையாத, வீடியோ கான்பரன்ஸ்ல சொல்லாத, கிடையாது. இவைகள்லாம் அவனவனுக்கு அவனவன் குருன்னு இருக்க, அந்த பகவான் அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். பல ஜன்மாக்கள்ல நாம பண்ணினதான புண்ணியத்தினுடைய வசமாக தேவ ஸ்ரீகுரு ரூபவேத்ய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம். ஆகையால் குரு என்கிறவர் ஏதோ ஒருத்தர் ஒரு போஸ்ட்ல இருக்கிறவர் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கிறார் என்கிறது இல்லை. அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான சந்தேகங்கள் ஏதோ இருக்கோ அந்த சந்தேகங்களை போக்கக்கூடியதான சக்தி உள்ளதான அந்த ஆச்சாரியம். ஆகையால் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்படக்கூடியதான சம்பந்தம் அது தனி. அவன் மனசுல எந்த சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை போக்கக்கூடியதான சக்தி யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டதான ஆச்சாரியம் தான் அவனுக்கு வந்து சேர்வான். அந்த ஆச்சாரியன் யாரு, சாட்சா பரமேஸ்வரனே அந்த ஆச்சாரியனா அவதாரம் பண்ணிட்டு ஏமையா குருணா வாச தரத்தியஞ்சோ மகர்ணவம் அப்படின்னு சுஜேலோபாக்கியானத்துல பகவான் சொல்றார். ஏமையா குருணா வாச, அந்த ஆச்சாரியனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல்லாக நான் இருக்கேன்னு, பகவான் யாரும் இல்ல, அந்த ஆச்சாரியனுடைய முகத்திலிருந்து வரக்கூடியதான சப்த ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் மீமாம்சகள் சப்தமயி தேவதா, அவளுக்கு இந்திரனும் ஒரு தனியாக அக்னியோ யமனோ அப்படின்னு தெய்வத்தை ஒத்துக்கொள்ளல, அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான சப்தம் தான் தெய்வம். அதே விதமாக அந்த ஸ்வரூபமானது சகுருமே ஆச்சாரியனை போய் அடையணும். குருமேவ அபிகச்சேன்னு சொன்ன எப்படி சார் அடையணும்னா, நிறைய காசு எடுத்துட்டு போகணுமா, அது அவருக்கு வேண்டாம். ஏன்னா இவர் மாதிரியே அவரும் அநேக ஜென்மாக்கள் கர்மாக்களை பண்ணி உபாசனைகள் அங்கங்கே அவஸ்தப்பட்டு திண்டாடி வந்து ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சு இவைகள்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் நிச்சயமான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அறிவதன் பொருட்டு ஆச்சாரிய அனுகிரகம் தான் வேணும், சாஸ்திரம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆச்சாரியனை நாடி அவர் மூலமாக தியானத்தை பெற்று ஆத்மானுபவத்தை பெற்று தனியாக நிற்கிறார். அப்படிப்பட்டவர் இவருக்கு என்ன, லோக கல்யாணத்துக்காக அந்த சிஷ்யனை உத்தரணம் பண்ணணும் என்கிறதுக்காக அவ்யாஜ கருணையோட அவர் எந்த சமயத்தில் பகவானை சமாதியில பார்ப்பதில்லையோ மற்ற சமயங்களில் அவர் கேட்டதை ஏதோ அவளுக்கு சந்தோஷமா இருக்கட்டுமே சொல்றார். கருணையோட சொல்றாரே தவிர வேற எதையும் உத்தேசித்து சொல்லல. ஆகையால் அப்படிப்பட்டவருக்கு நீங்க காசோ மற்ற பதார்த்தங்களோ கொண்டு போய் கொடுத்தேனால் லட்சியம் பண்ணலேவர். அப்ப அது வேண்டாமா, ஒண்ணுமே வேண்டாமா? அப்ப தங்களுக்கு வினயம் இருக்குன்னு எப்படி காட்டிக் கொள்வது? வித்யா சங்கிரயார்த்தம் என்ன வேணும்னர், ஸ்ரத்தா பக்தி இருக்கிறவாளுக்குத்தான் படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த ஸ்ரத்தா பக்தி இருக்கு என்கிறது எப்படி நீங்க காட்டுவீள்? அதை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக சமித்வாணி சமித்வார கிரகீத ஹஸ்த சமித்த கொண்டு போனார். அவர் என்ன சார் பண்ணிப்பார்னர் சமித்த? அவர் கிரகஸ்தரா இருந்தார், கர்மாவுக்கு உபயோகப்படுத்துவார். இப்பத்தானே சொன்னார் கர்மா எல்லாம் வேண்டியதில்லையன்னு. கர்மாக்கள் வேண்டியதில்லைன்னு, காமிய கர்மாக்கள் வேண்டியதில்ல லோகத்துல, நித்திய கர்மாக்களை எல்லாரும் பகவானே பண்றார் நித்திய கர்மா. நித்திய கர்மா விட்டு இல்லையானா உங்க மனசு வேற எங்கேயோ போயிடும். அதோட மட்டுமல்ல, ஒரு பெரிய நிலையில இருக்கிறவ எப்பொழுதும் நித்திய கர்மாவை விடப்படாதுன்னு. ஏன்னா உமக்காக கர்மா இல்ல, தாக்கிறவாளுக்காக கர்மா இல்லைன்னா அவ்வளவு பெரியவரும் கர்மாவை பண்ணல, நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா. லோகசங்கிரகமே வார்த்தம் சம்பத்தியம் கர்த்தம கர்த்தும் அர்ஹதி அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் கெட்டு போகப்படாது, அவன் எப்பொழுதும் கர்மாவை பண்ணி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் கர்மாவை பண்ணணும். நமே பார்த்தாஸ்து கர்த்தவியம், எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, இல்லாத போறாலும் என்ன பண்றேன், நான் சந்தியாவந்தனம் பண்றேங்கிற பகவான். உமக்கு ஏன் சந்தியாவதனம் வேண்டியது இல்லையோ உமக்கு? இல்ல இல்ல, நான் பண்ணினா தான் மீதி பேர் பண்ணுவாங்க. எத்தனை தரம் அந்த அசரகர் கூப்பிட்டாலும் அத்தனை தரம் வந்து ராமச்சந்திரோகம் அபிவாதே அப்படின்னு நமஸ்காரம் பண்றாராம். என்ன சுவாமி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கல, இத்தனை தரம் பண்ணணுமான்னார். ஆமா, மனுஷனா அவர் இருந்தார், எப்ப பார்த்தாலும் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய வினத்தை காட்டுவதற்காக என்ன பண்றது? சமித் பாரகிரகீத ஹஸ்தா, ஏதோ ஒண்ணு கையில இருக்கணும். ராஜானம் தெய்வதம் குரும், ராஜாவா இருந்தாலும் தேவனா இருந்தாலும் அல்லது குருவா இருந்தாலும் வெறும் கையோட போகப்படாது, கைய கூப்பிட்டு போகணும், கையில ஏதாவது எடுத்துன்னு போகணும். அதோட மட்டும் சமித்வார கிரகீதஹஸ்தா, சமித்த ஏன் சார் கொண்டு போறேன்? சமித்துன்னா காஞ்ச கட்டைக்கு சமித்துருவேன். காஞ்ச கட்டையா இருந்தா பல்வளக்க கூட உபயோகப்படாது, பல் வளர்க்கறது கூட கொஞ்சம் காஞ்சி இருக்கப்படாது. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்க போறேன்னார்? இல்ல, என்னுடைய மனசு வைராக்கியத்தை அடைஞ்சிருக்கு, இந்த மனசுல ராகங்கள்லாம் இருக்கமேயானால், ராகத்வேஷங்கள் இருக்கமேயானால் அது ஈரத்தோட இருக்கும், எல்லாம் போயிடுச்சு, அதுல எல்லாம் காஞ்சு போயிடுது. இந்த கட்டையானது எப்படி இருக்கோ இது மாதிரி என்னுடைய மனசு இருக்கு என்று காட்டுவதற்காக சமித்தேன். அது ஒரு தந்திர சாஸ்திரங்கள்லாம் நம்ம எதை சொல்லணும் ஏனால் அதுக்கு வேற அர்த்தம் உண்டு. பிரதியமான புனரம்யதி வாணிட்டு மகாகவீனாம் அப்படின்னு அது மேலோடு தோன்ற அர்த்தத்தை விட வேற ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சமித்தை ஏன் கொண்டு போகணும்? அவர் கர்மாவை பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, அவர் கர்மாவை பண்றத ஒரு சமித அவருக்கு கொண்டு வர தெரியும். இருந்த போதிலும் நம்மளுடைய மனசானது பரிபக்வமாக இருக்கு அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளம் அப்படின்னு சமித்வாணி. இப்படிப்பட்டவன் ஆச்சாரியனை அடையணும், அடையணும் நன்னத்தான் இருக்கு. அந்த ஆச்சாரியன் யாரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆச்சாரியனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்றது முதல்ல ஸ்ரோத்ரியம் ஸ்ரோத்ரிய சந்தோதீதே. வேதாத்தியனம் பண்ணினவர் ஒரு பாடுக்கு ஏதோ ஏறோ அப்படின்னு ஆரம்பிக்கப்படாது. ஸ்ரோத்ரியம் என்ன? வேதத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து அதனுடைய அர்த்தத்தை அறிந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் அவர் உபாசனம் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை நன்றாக தனதாக யார் ஆக்கி கொண்டிருக்காரோ அவளுக்கு ஸ்ரோத்ரியாள்னு பேர். ஸ்ரோத்ரம்னு காது, காது வழியாக எல்லாத்தையும் அடைஞ்சவாள்னு அர்த்தம். புத்தகத்தை பார்த்தோ அல்லது இன்டர்நெட்லயோ வாழ்த்து டவுன்லோட் பண்ணினவா இல்ல குரு சம்பிரதாய பரம்பரையாக வந்தவா? அது குரு சம்பிரதாய பரம்பரையில வந்ததுனால என்ன ஒரு விசேஷம் இருக்கு? ஆச்சாரியன் சிஷியனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த சிஷியன் அதை பரிபூர்ணமாக புரிந்து கொண்டான் என்று சொன்னால் தான் அடுத்த பாடத்துக்கு போவார். நம்ம நாள்ல நாட்டுல பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு இதாயிருது. வாக்கியதாம் சமயோ தீட்டமக்ரே பவிஷ்யதி வேலண்டது. ஒரு ஆச்சாரியன் சிஷியனுக்கு சொல்லி கொடுக்கிறாராம், டைம் ஆறுது சீக்கிரமா படியுங்க. வாச்சதாம் சமயோதி, 40 நிமிஷம் தான் டைம், ஒரு பீரியட் அதுல முடிச்சிடணும், அது பங்கேன் போர்ஷன் முடிக்கிறோம் அப்படின்னு. வாச்சதாம் சமயோதி புரியலையே சார் அவர் பட்டமக்கரே பவிஷ்யதி. அடுத்த கிளாஸ்ல மேல் பாடம் படிச்சா இன்னைக்கு இந்த பாடம் அன்னைக்கு புரியுங்க. அப்ப அந்த பாடம் எப்படின்னா அதுக்கு மேல் கிளாஸ்ல போனா புரியும். இப்ப என்ன போச்சு வாரம் முழுக்க வாழ்க்கையில் புரியாவில் போகும். இப்படி இடிபாட்டையத்தான் திறந்து இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனால் காட்டின்யம் புத்திர வர்த்தது எந்த கிரந்தம் சார் எல்லாமும் புரிய ஆரம்பிச்சிருந்தார். அப்படி இல்லை, நம்ம தேசத்துல பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னா அது அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு நிம்மதி வந்திருக்கணும், ஒரு தீர்மானம் ஒரு வந்திருக்கணும். என்ன நான் சொல்லிக் கொடுக்கறது இந்த விஷயம் புரிந்து கொண்டிருக்கார். இன்னைக்கு இல்லாத போனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டானே ஆனால் அவனுக்கு நிச்சயமாக அது பரிபூர்ணமாக வரும் அப்படின்னு 10% பர்ஃபெக்ஷன் வந்திருந்தா தான் அடுத்த கிரந்தத்துக்கே போவன், அடுத்த லைனுக்கே போவன். அப்படி இருக்கணும். அப்படி வாசித்ததான வாசிப்பு நம்ம தேசத்தினுடைய எஜுகேஷன். மற்ற தேசத்திலயோ அல்லது மற்ற விஷயம் ஏதோ ஆச்சுன்னு இல்ல. இப்ப பரீட்சைன்னு என்ன புரியல, இப்படி ஒவ்வொருவரும் அந்த ஆச்சாரியன் சுயம் சாமியம் விதத்தே, அந்த ஆச்சாரியன் என்ன பண்றாரு அந்த சிஷ்யனை தனக்கு எவ்வளவு வந்திருக்கோ அப்படி தன் மாதிரி ஆக்கிறாராம். அதனாலதான் குருவுக்கும் சிஷியனுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்ற பழமே ஆனால் இந்த விளக்கை எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படியே இன்னொரு விளக்கம் எப்படி பிரகாசிக்குமோ அதே விதமாக அந்த விளக்கும் இன்னொரு விளக்கை பிரகாசிக்க செய்யுமோ அதே விதமாகத்தான் திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டே சத்குரோ தியானதாதோ அப்படிங்கிறது அந்த சத்குருவுக்கு சுயம் சாமியம் விதத்தை அதே மாதிரி பண்ணி வைக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சாரியன் அடையணும். ஆகையால் ஸ்ரோத்ரியம் வேதாத்தியானம் பண்ணி வேத வாக்கியங்கள்லாம் பார்த்து அவருடைய தத்துவத்தை புரிந்து கொண்டதான ஒரு வியக்தி. அதுக்கப்புறம் அப்படி இருந்தா போர்வனர் சரி அப்படி ஒருத்தர் இருக்கார் சார் யஜ்யாகங்கள்லாம் பண்ணி வைப்பார் பௌரோஹிக்யங்களை ரொம்ப நல்லா பண்ணிவார் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பார்னார் பிரயோஜனம் இல்லை. இந்த பிரம்மனித்தம் சர்வதா சர்வ காலமும் ஆத்ம தத்துவத்திலேயே நன்மை உருகின்ற இருக்கிறவர். அந்த பகவான ஹிருதயத்துல சமாதியில பார்த்து போடுறதும் வேதாந்தத்தை நினைக்கிறதும் அப்படியே 24 மணி நேரம் யார் இருக்காரோ அவரை அடையிடும். ஆகையால் சமித்தத் விஞ்ஞானார்த்தம் பகுருமேவாதிகத்தே சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனித்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த வாக்கியத்துல ஒரு ஏவகாரம் ஒண்ணு இருக்கு. தத் விஜயார்த்தம் ச குருமேவ அபிகச்சே ஆச்சாரியனைத்தான் அடையணும் அப்படின்னு. ஆனா இந்த ஏவகாரமானது சர்வத்திர அன்பையின்னு சொல்றது. ஏவகாரமானது நடுவில் போட்டால் அந்த ஏவகாரத்தை எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளணும். அது எப்படி தத்விஞானார்த்தமேவ அபிகச்சே ஆச்சாரியனை போய் அடையிறது எதற்கு சார்னர் அப்படி போய் பார்த்துட்டு குசல பிரசனங்கள் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு இல்ல. சில பேர் அப்படி அப்படியே போய் ஆச்சாரியன் பார்த்து அப்படியே பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு வருது அதுக்காக போகப்படாது. இவன் வந்தாரு ஏனால் அவர் டைம் வேஸ்ட் மரியாதைக்காக உட்கார்ந்துருப்பார். ஏதோ ஆத்துல வெறுமனை உட்கார்ந்துருந்தா ஜபமாவது பண்ணிட்டு இருப்பார். அதையும் விட்டு அனாவசியமான பேப்பர் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு வருவானா கூடாது. ஆச்சாரியனை போய் அடையிறதுக்கு எதற்காக போகணும்? தத்விஞானார்த்தம் அந்த ஆத்ம தத்துவத்தை அவர்கிட்ட அடையவதற்காகத்தான் போகணும். ஆகையால் அந்த ஏவாங்கிறது தத்விஞானார்த்தம் பின்னாலும் சேர்த்துக்கணும். தத்விஞானார்த்தமே அபிகச்சே பிறகு தைவ அபிகச்சே அதை அடைவதற்காக அவன் தான் போகணும். ஒரு டேப் ரெக்கார்ட் ஆரம்பிச்சு அதை டேப் பண்ணிட்டு ஆத்துக்கு வர சொல்லுங்க பிரயோஜனம் இல்லை. அதோட முடியல வேற யாரையாவது நீங்க கேட்டுன்னு வாங்க எனக்கு வந்து சொல்லுங்க நடக்காது. என்ன அந்த ஆச்சாரியர் இல்ல ஆச்சாரியனே நம்ம ஆத்துக்கு வரவழைச்சுங்கோ நடக்காது. வரவழைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் அது பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன சைவ அதிக இவரே ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு ஓடணும், அங்கே போய் அதை தெரிஞ்சுக்கணும். அதோட குருமேவ அபிகச்சேது அந்த ஆச்சாரியனைத்தான் அடையணும். ஆச்சாரியன் நினைச்சு வேற எங்கெங்கயோ போகப்படாது. ஆகையால் ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல போகணும். அதோட இல்ல தயேவ அபிகச்சே குருமேவ அபிகச்சே அதோட இல்ல அபிகச்சேதேவ சகா அவன் ஆச்சாரியனை அபிகச்சேதேவா அபிகவரம் பண்றதுன்னு என்ன அது எவகவோ பிரம்மேதே அப்படின்னு உபசதனம் பண்ணி அவரிடத்துல அவர் பாதமூலத்துல உட்கார்ந்து இன்னைக்கு என்ன புதுசா கத்துட்டோம் நேற்றுக்கு என்ன புரிஞ்ச கத்தோம் இன்னைக்கு என்ன புரிஞ்ச கத்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் யோஜனை பண்ணிட்டு அபிகரணம் பண்ணணும். அதோட மட்டுமல்ல சமிப்பாணி ரேவ அபிகச்சே வெறும் கையோட போகப்படாது. ஆச்சாரியர் போகும் பொழுது நம்முடைய மனசு வினயத்தையாவது காட்டிக்கொண்டே போகணும். வேற எங்கயோ அங்கேயும் இங்கேன்னு இல்ல, யாரு வேதாத்தியனம் பண்ணிருக்காரோ நமக்கு வரக்கூடியதான ஹிரதயத்தில் இருக்கிற தாபத்தை எல்லாம் யாரு போக்க வரோ, போக்குறதுக்கு வேண்டியதான சாஸ்திர ஞானம் எல்லாம் யாருக்கு இருக்கோ? ஆக நானும் குருன்னு உட்கார்ந்துடக்கூடாது. சாஸ்திர ஞானம் முழுக்க வந்திருக்கா? ஒரு சிஷ்யன் ஏதாவது கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்லக்கூடியதான நிலை இருக்கா? வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும் நியாயமா. நாங்கெல்லாம் போன ஜென்மாவில பண்ணிட்டோம் சார், எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. நிச்சயமா தெரிஞ்சிருக்கேன். என்ன ஏதாவது சில விடுங்கள் சந்தேகங்கள் கேட்டா அந்த சந்தேகத்தை போக்கக்கூடியதான ஒரு சமாதானம் இருக்கு. சந்தேகங்கள்ல வரக்கூடிய அவாவாளுக்கு சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற சந்தேகம் என்னதுன்னு சொல்ல முடியாது. அது எல்லா சந்தேகம் இருக்குமே அதுக்கு சமாதானம் என்ன வேதத்தில் சொல்லிருக்கோ உண்மையை சொல்லணும். சமயத்துக்கு தகுந்தா போல சமாதானம் இல்லை, எது நிஜமோ அது சொல்லணும். வெறுமனும் வாழைப்பழம் நைவேத்தியம் வைக்கிறாளா எதுக்கு சார்னு கேட்டது? எல்லா பழமும் இருந்தா திராட்சா பழம் நைவேத்தியம் வைக்கப்படாது. சிலர் சொன்னார் வாழைப்பழம் தான் நைவேத்தியம் வைக்கணும் பகவானுக்கு, எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, வாழைப்பழம் தான் நைவேத்தியம் வைக்கணும், 40 நாளும் வாழ்பழம் தான் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு. வாழ்பழத்துல என்ன விஷயம் இருக்கு? கதளி காரிய சித்திதா அப்படின்னு நீங்க நினைச்சதான எந்த ஒரு அபிப்பிராயம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு செயலானது பூர்த்தி ஆகணுமே ஆனால் வாழைப்பழம் வைக்க முடியும். அதுக்காக மற்றதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நாங்கள் மனசுல நினைச்சுட்டு 40 நாள் இதை நான் தியானம் பண்றேன், இந்த 40 நாள்ல எனக்கு இந்த காரியம் ஆகணும், ஒரு ப்ரமோஷன் வரணும், இல்ல வேற ஏதாவது ஆகணும், இல்ல எதிர ட்ராக்ல இருக்கிறோம் அழியணும். லோகத்தில் அப்படிதான் ரூபந்தே ஜெயந்தே யசோதே கிஷோ ஜகீனம் கடைசியில அவனாவதம் போகணும். அப்ப என்ன பண்ண கதலி காரிய சித்திதா, ஆகிய அதற்காக நைவேத்தியம் பண்ணுது வாழைப்பழத்தை அப்படின்னு லோகத்துல ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இது எதுன்னு இது என்னதுன்னு சொல்ல தெரியல நமக்கு. அது வேதாத்தியனம் பண்ணினா தான், அத்தியனம் பண்ணா மட்டும் இருக்குல்ல, வேத பாஷ்யங்கள்லாம் பார்த்து அந்த ஞானம் எல்லாம் இருக்கணும். ஆயல் ஸ்ரோத்ரியமே வாபிகச்சே. அத்தனையும் இருந்து சில பேருக்கு பழைய சம்ஸ்காரத்தினால அந்த நிஷ்ட கிடைக்க எல்லாமும் வாசிச்சிருப்பா, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பா. ஆனா யாராவது வந்தா லௌகிகமான விஷயத்துல ஈடுபட்டிருப்பாங்க. லோகத்துல யதீஸ்வராலும் போய் பாரு, சில சமயத்துல அப்படி போயிட்டேன்னா நம்ம மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதோட மட்டும் இல்ல, சீட்டாட கூட ஆரம்பிச்சுள்ள என்னைய துறைவாக ஜன்மாந்திர சம்ஸ்காரம், அதனால ஒன்னும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆகியால் என்ன பண்ணணும்னு, அவன் எப்படிப்பட்டவன் ஆச்சாரியனா இருக்கணும்? பிரம்மனிஷ்டம், சர்வதா சர்வ காலமும் மற்ற பதார்த்தங்களை விட்டு வேதாந்தத்திலேயே யாரோ உழைச்சிட்டு இருக்கானோ மூழ்கிட்டு இருக்கானோ அந்த பிரம்மனி நிஷ்டா தாத்பரியேடவர் தரம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அது இருந்தால்தான் முடியும். அப்படிப்பட்டவனாலதான் அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அவனை அடையணும் அப்படின்னு ஆச்சாரியன் அடையறதுக்கு இப்படி சொன்னார். வேதாந்த நாம அநேகத்வாது சம்சயானாம் பகுத்வதா வேதத்திய வேத்தியாத்தியதி சூக்மத்வாது நஜானாதி குரும் வினா அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் அனுபூதி பிரகாசத்துல இந்த ஒரு தத்துவத்தை வேதாந்தானாம் அநேகத்வாது. இந்த மூடியில ஒருமானு சொல்றது அங்கே பிரம்ம ஜெகத்காரணம்ங்கிறது, ஜீவன் ஜெகத்காரணம்ங்கிறது, ஒவ்வொன்றும் ஈஸ்வரன் ஜெகத்காரணம்ங்கிறது, மாய ஜெகத்காரணம்ங்கிறது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். சந்தையா நாம் பகுத்வதா, சிஷ்யால் எத்தனை பேர் இருக்காளோ அவளுக்கு 1000 சந்தேகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம். எந்த சந்தேகத்தையும் பொய்னு சொல்ல முடியாது, உபநிடத்துல சொல்ல முடியாது. இல்ல சார் இல்லை சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் தி போர்டர்னு சொல்லப்படாது. இல்லைன்னா ரெஃபர் டு தி ரீடர்னு போட்டிருக்காங்க. ரீடர் மொத்தம் இருக்காரு, அவரை போய் கேட்டுக்கொண்டார். நான் ப்ரொஃபசரியா எனக்கு தெரியாது, ரீடர் இருக்காரு அவரை கேட்டுக்கொண்டார் அப்படி எல்லாம் சொல்லப்படாது. அதெல்லாம் பாத்தியாத்திய வித்தியில வரும். இங்க என்னன்னா எந்த சந்தேகம் சிஷ்யன் கேட்டாலும் அதுக்கு அந்த உபநிஷத்திலிருந்து பதில் சொல்லணும். கட்டோபனிஷத்துல கேள்வி கேட்டா கட்டோபனிஷத்திலிருந்து அந்த சமாதானத்தை பதில் சொல்லணும். அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கேன், நான் இதெல்லாம் வாசிக்கிறேன், அது வாசிக்கிறத போனாலும் சொல்லணும். எதிர்வேதியா இருக்கக்கூடியதான ஒரு சிஷ்யன் வந்து ஏதாவது கேள்வி கேட்டேன், ஏனால் அவன் அத்தியனம் பண்ணினதான எதிர்வேதத்துல இங்க சொல்லி இருக்குன்னு சொல்ல தெரியணும் உங்க மக்கள். இல்ல எங்க ருக்வேதத்தான் தெரியும், அங்க இருக்கு எதிர்வேதத்துல என்ன இருக்குன்னு விஷயம் தெரியாதுன்னு. நீங்க என்ன சொல்லணும், அவன் வாசிச்சதான அந்த வேதத்துல அவனுக்கு இதோ சொல்லி இருக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் வேணும். அதோட இல்ல வேத்தியாத்தியதி சூக்மத்வாது, இந்த வேத்தியமான பதார்த்தம் ரொம்ப துர்லபா அதுர்கம் அதுர்கா அப்படின்னு ரொம்ப கஷ்டம் சுவாமி, அதி சூக்மம் ஆகியால் நஜான அதிகு ரொம்பினா ஆச்சாரியன் எல்லாம் இதை அடைய முடியாது, ஆகையால் இது அப்படித்தான் அடைஞ்ச ஆகணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். சங்கரானந்தர் தன்னுடைய தீபிகையிலையோ அற்றது வித்யாரண்யால் விசேஷமாக இந்த மந்திரத்துக்கு நிறைய வியாக்கியம் பண்ணியிருக்கேன். இப்படி சகுருமேவ அபிகேது ஏவகார சர்வத்திர அன்வயம், இவைகள்லாம் மகான்கள் சொன்னதான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். மந்திரங்கள்ல பாஷ்யம் பண்ணும் பொழுது அத்தான் ஆரம்பிச்சா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். பாஷ்யத்தை அசசப்தத்தோட ஆரம்பிக்கணும், வேதத்தை ஓங்காரத்தோட ஆரம்பிக்கணும். அசசப்தத்தோட ஆரம்பிச்சதான ஆச்சாரியாளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான மந்திரம் சொல்றோம், ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில டைரக்ஷனையே மாத்துறது இந்த மந்திரம். அஸ்மாத் சாத்திய சாதன ரூபாது, சாத்திய சாதனமான காரிய காரணமாக இதை செஞ்சால் இதை பலம் வரும் எனக்குடையதான சர்வஸ்மாத் சம்சாராத், சம்சாரம் இவ்வளவுதான், இதை செஞ்சா இதை லாபம் உண்டு, இதை செஞ்சா இந்த பலம் வரும், இப்படி நினைப்பிருக்கே சம்சாரம். ஏ தஸ்மாத் சம்சாராத் விரக்தஸ்ய, வைராக்கியம் வந்தவனுக்குத்தான் பரஸ்யாம் வித்யாயாம் அதிகார பிரதர்சனார்த்தம், இவ்வுலகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல வைராக்கியம் யாருக்கு வந்திருக்கோ அவனுக்கு தான் பரவித்யில அதிகாரம். பிரம்மாண்ட பரியந்தம் இருக்கக்கூடியதான எல்லா சுகங்களையும் யாருக்கு வைராக்கியம் வந்திருக்கோ அவனுக்கு தான் வேதாந்தத்துல விதாதிகாரம். ஆகையால் தான் விவேக சூடாமையில இவைகள்லாம் பிரம்மாண்டம் பிண்டாண்டம் பிரம்மாண்டம் தெஜதான் மலபாண்டவது அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். அது காரணம் அவ்வளவு வைராக்கியம் வந்திருக்கணும் அப்படின்னு வித்யாயாம் அதிகார பிரதர்சனார்த்தம் இதம் உச்சதே பரீட்சியா. பரீட்சியா எல்லா லோகங்கள்லயும் இருக்கக்கூடியதான சுக துக்கங்களை நன்றாக பார்த்து அப்படின்னு, நன்றாக பார்த்துன்னு எனக்கு பார்க்க தெரியாதுன்னு, பார்க்க தெரியாதே அப்படின்னு சொன்னா பார்க்க தெரியும்னு சொன்னேன்னா தெரியாதுன்னு எப்படி தெரியும்? அதுக்காக நமக்கு நிச்சயமா தெரியாதுன்னு ஆச்சாரியாளுக்கு நல்லா தெரியும். அதுக்காக இந்த பரீட்சை நமக்காக அவர் பண்றார். பரீட்சைன்னு சொன்னாலே யாருக்கும் படிக்க மாட்டா பதில வேண்டாம் போயா அப்படி இப்ப என்ன, அதற்காக நமக்காக அவர் படிக்கிறார். அவர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இந்த லோகங்கள்லாம் என்ன இருக்குன்னு விசேஷமாக சொல்றேன். அதான் முதல்ல இப்ப பார்த்தேன், எதை எதை திருக்வாதி அபர வித்யாபிஷயம் ஆரம்பிச்சு பெரிய ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கார் பத்தில, அத்தனையும் அவர் சொன்னதான். இதையே ஆச்சாரியர் எதை மிக சிறந்ததாக பாக்கியத்துல ரொம்ப சிரமமாக எழுதியிருக்கார், அதையே ஸ்தோத்திரங்கள்லயும் பிரகரணத்திலையும் ரொம்ப சுலபமா எழுதி. இந்த பரீட்சை பண்றதெல்லாம் பார்த்து ஒரே ஸ்லோகத்துல சிரக்கந்த நவநீதாதீன் விடையான சுகதான்மத்வா தத்ர விஹரதே கந்தபலி சதுஜானனு தேவி போகானந்தர துக்ககிருதஸ்யு சேதோ பிருங்க பிரமசி விருதா மறுபூமோ விரசாயம் பஜ பஜ லட்சுமி நரசிம்மானக பத சரசி ஜமகரந்தம். 17-14 லோகங்களுக்கு போனாலும் சக்கந்த நவநீதான் விடையானு போகம் தானே, நல்ல அழகான பூச்சி வேலை இருக்கு, பாக்குறதுக்கு அழகான ரூபம் இருக்கு, செஞ்சதுக்கு அழகான ஒரு பதார்த்தங்கள்லாம் இருக்கு, சுவையான பதார்த்தங்கள் இருக்கு, இவைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கேப்பா, சுகதான் மற்றும் இயரசே, இது சுகத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் என்பதான ஒரே எண்ணத்துல தானே செஞ்சு கொண்டிருக்காய். கந்தபலி சதுர்கான் அனு தேவி, இவைகள்லாம் ஒரு புஷ்பம் எப்படி இந்த வண்ட ராஜம் பண்றதுக்குன்னு ஒரு புஷ்பம் இருக்கும், அந்த புஷ்பத்தை போய் உட்கார்ந்தது ஏன்னா அது பிராணம் விட்டுரும். அப்படிப்பட்டதான ஒரு புஷ்பம் மாதிரி இருக்கு, பாக்கிறதுக்கு அழகா இருக்கே தவிர உள்ள போனா நீயே நாஜமாடு போகானந்தரது போகானதுமே அடுத்த கஷணம் போயிடும். சர்வேந்திரியானாம் ஜரந்தி தேஜ, உலகத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்ம சரீரத்தில் இருக்கிற தேஜஸ் எப்படி குறைஞ்சு போயிடுறதோ அதே போல ஆயிடுப்பான். ஆகையால் கேதோ புருங்க, ஏ வண்டே மனசுங்கிற ஒரு வண்டே, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், பிரமசி விருதா மறுபூமோ விரதாயம், 17-14 போனங்கிட்ட ஒரு பாலை வரும், அது ஒரு ரசமும் இல்ல, இதுல போய் சுத்தி கொண்டிருக்கேனே வேண்டாம், என்ன பண்ணணும், பஜ பஜ லட்சுமி நரசிம்மான பத சரசி ஜபகரந்தம், அந்த பகவான் லட்சுமி நரசிம்ம சுவாமி இருக்காரு அவருடைய பாதபத்மங்களை சர்வதா தியானம் பண்ணு, இதை ஒண்ணுதான் நான் சொல்வேன், நிச்சயமான சுகம் உனக்கு வரணுமேயானால் உனக்கு வழி இது ஒண்ணுதான் அப்படின்னு ஆச்சாரியார் அவர் எல்லா ஸ்லோகத்திலையும் எல்லா தேவத்தோடையும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் இந்த பரீட்சை பண்ணியிருக்கார். அகல் ஆத்துக்கு போய் பரீட்சை பார்த்தேன்னா பரீட்சை முழுக்க இருக்கிறது பஜகோவிந்தத்துல, ஒவ்வொரு ஸ்லோகமும் பரீட்சை தான். அதே விதமாகவே ஒவ்வொரு பிரகரணத்தையும் எடுத்திருந்தாலும் அதுல பரீட்சை இருக்கு நிறைய பார்த்தேன். இந்த முண்டகோபனிடத்துல இந்த மந்திரத்துல சொல்லக்கூடியதான பாக்கியமானது அத்தனை பிரகரணங்களும் விவேக சூடாமணி போன்றதான பெரிய பிரகரணங்களா இருக்கட்டும், அல்லது ஸ்தோத்திரங்கள் போன சின்ன சின்ன பிரகரணங்களா இருக்கட்டும், அவர்கள் நமக்காக பண்ணிருக்க. ஒவ்வொரு பிரகரணமும் அல்லது ஒரு ஸ்லோகமும் வாசிக்கிற காலத்துல எத்தனையோ வாசிக்கிறோம், சிவானந்த லகரி வாசிக்கிறோம், அல்லது உங்க லகரி வாசிக்கிறோம், அது வாசிக்கிற மாதிரி ஆனந்த லகரோ இருக்கு. அந்தந்த பிரகரணங்கள் வாசிக்கிற காலத்துல விசேஷமாக இந்த மந்திரத்துக்கு எங்க வியாக்கியானம் பண்ணிருக்க அப்படின்னு தேடி வாசிக்கலையானால் அப்பொழுதுதான் இந்த மந்திரத்துடைய விசேஷமான அர்த்தங்கள்லாம் நல்லா புரியும். இதுக்கு மேல் பாகத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்தது திங்கட்கிழமை ஜெனரலா கிளாஸ் திங்க